மனத்தியாலமும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மனத்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகின வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய சங்கநாதத்தில் இணைந்திருப்பது ஜெரித் ஆப்தீன். இன்று வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 19 எம் தமிழுக்கு விசுவாவசு வருடம் ஆடி திங்கள் 3 நாள். இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜ்ரி 1447 வருடம் முஹர்ரம் மாத பிறை 29. அன்பானவர்களே, நேற்றைய தினம் இந்துக்களின் முக்கிய மாதமான ஆடி பிறந்துள்ளது. எல்லோரும் தங்கள் கடமைகளை செய்திருப்பீர்கள், கூழ் குடித்திருப்பீர்கள், கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிட்டுப்பீர்கள். இது பற்றி எமது நிகழ்ச்சியில் வருகின்றது. எனவே முறைப்படி நிகழ்ச்சிக்குள் இனி செல்லலாம். இன்று நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக வளமை போன்று திருக்குறளோடு ஆரம்பிப்போம். குறளையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தருகின்றார் எங்கள் மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய திரு மெர்வின் கொன்சன்ட்ரேன் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 21 அதிகாரமான தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தில் இருந்து 3 குறளினை பார்க்க இருக்கின்றோம். அறிவினுள் எல்லாம் தலை என்ற தீய சர்வார்க்கம் செய்யாவிடல், தம்மை தீமை செய்பவர்க்கும் அதே போல் தீமை செய்யாமல் இருப்பதே அறிவில் எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் என்று நல்லோர் கூறுகிறார்கள். அதாவது நம்மை வெறுக்கும் அல்லது தீமை செய்பவர்களுக்கே கூட நாம் தீமை செய்து பழிவாங்காமல் இருப்பது மனித அறிவின் உச்சம் என திருவள்ளுவர் இந்த குறளின் மூலம் வலியுறுத்துகிறார். பகைவர்க்கும் தீமை செய்யாமல் இருப்பதே எல்லா அறிவிலும் தலை சிறந்த அறிவாகும். பொங்கி வரும் அலையும் புயற்காற்றும் கப்பலை அலைக்கழிக்கும், மலையை என்ன செய்யும்? மனிதனை ஆட்டி படைக்கும் உணர்ச்சிகள் அவன் அறிவில் உயர்ந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அறிவு சமுதாய உணர்வோடு கூடிய அறிவாக இருக்க வேண்டும். அகங்காரம், ஆசை, கோபம் என்பவையே மனிதனை தீமையை நோக்கி இழுக்கும், தீமையை நாடச் செய்யும். வேகமான உணர்ச்சிகள் எந்த உணர்ச்சியாயினும் சிறிது நேரம் அல்லது மிகச்சிறிய காலம்தான் மனதில் நிற்கும். சிறிது காலம் நின்றாலும் மனிதன் காலமெல்லாம் நினைத்து வருத்தக்கூடிய தீமைகளை செய்ய தூண்டும் உணர்ச்சிகள் அகங்காரமும் ஆசையும் கோபமும். அது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் வரக்கூடியவை அவை. இவற்றுக்கு காரணம் என்ன? இவை ஏன் தோன்றுகின்றன? பெரும்பாலோரின் எண்ணம் அவரை மையமிட்டே சுழல்கிறது. எதை செய்தாலும் செய்வதாக இருந்தாலும் அதில் தமக்கு வரும் நன்மை என்ன என்றே பார்க்கின்றனர் என்பதுதான் காரணம். மனிதன் அறிவுக்கு சிறப்பிடம் கொடுத்து சிந்தனை செய்தால் உணர்ச்சி அலைகள் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அறிவை புறக்கணித்தால் ஆசை வெள்ளத்தை தடுத்து அணைபோடும் சக்தி ஒன்றும் அவனுக்கு இல்லாமல் போகிறது. ஆசை இருக்கட்டும், ஒருவன் நம்மை துன்புறுத்துகின்றான், கோபம் கொள்ளாமல் இருக்க முடியுமா? கோபம் என்ன காரணத்தால் வந்தாலும் அது தீயதுதான், தீமை தீமையைத்தான் விளைவிக்கும். அகங்காரம் என்பது தன்னை பெரிய ஆளாக கருதும் எண்ணம் வேகம் கொள்ளுதல் ஆகும். தன்னை ஒருவன் துன்புறுத்த முயல்வதா என்ற எண்ணத்தில் வேண்டுமென்றே அவனுக்கு தீமை செய்ய தோன்றும். கோபத்தால் செய்யும் தீமை தன்னை மறந்து செய்வது, இது தன்னை வலியுறுத்தி செய்வது. இந்த நேரங்களில் கூட தீமை செய்யாமல் கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் தலையாய அறிவின் பயன் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 21 அதிகாரமான தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தின் 3 குறள். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய சிறுவார்க்கம் செய்யாவிடல்.
அந்த நல்ல அர்த்தம் உள்ள குறளையும் பொருளையும் கேட்ட உங்களுக்கு நல்லதொரு குட்டி கதையுடன் காத்திருப்பவர் எங்கள் நியூசிலாந்து திருமுருகன் கோவில் பிரதம குருக்களான திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். சங்கநாதம் வானொலியின் அன்பான நேயர்களே, அருமையான இன்றைய நட்பொழுதில் உங்களுடன் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சியுடன், வளமை போன்று இன்றைய நச்சிந்தனை நிகழ்ச்சியிலும் சிறுகதை ஒன்று கேட்டு சிந்தித்து இருக்கப் போகிறோம். பழிவாங்கும் எண்ணங்களை எம் மனதில் எப்போதும் சுமந்து வாழ்வதால் ஏற்படும் வழிகளை விளக்கும் இக்கதை கேட்டபின் உங்கள் அனைவரையும் சிந்திக்க தூண்டும் என்று நம்புகிறேன். சாமியார் முன்னால் வந்து நின்ற சீடன் ஒருவன், எத்தனையோ பேர் என்னை கேலி செய்திருக்கிறார்கள், வசை பாடியிருக்கிறார்கள், எத்தனை பேர் என் முதுகில் குத்தியிருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் பழிவாங்காமல் ஓயமாட்டேன் என்று பொறுமினான். அவனுக்கு புரியும்படி கூறி சாந்தப்படுத்த நினைத்த சாமியார் அவன் கையிலே ஒரு கோணிப்பையை கொடுத்து, நீ யாரையெல்லாம் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களின் பெயரை ஒரு உருளைக்கிழங்கில் செதுக்கி இந்த கோணிப்பையில் போட்டு கொண்டு வா. ஆனால் ஒரு கிழங்கில் இரண்டு மூன்று பெயர்களை செதுக்கக்கூடாது. ஒவ்வொரு பெயரையும் தனித்தனியாக செதுக்கி நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கெல்லாம் இந்த கோணியை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று. அன்றிலிருந்து யார் மீது கோபம் வருகிறதோ, யார் யாரை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து பெயரை செதுக்கி கோணிப்பையில் போட்டு கொண்டே வந்தான். ஆரம்பத்தில் கோணியை தூக்கி கொண்டு திரிவது ஒன்றும் பெரிய சிரமமாக தெரியவில்லை. ஆனால் நாளாக நாளாக அது சுமையாக தோன்றியது. இன்னும் கொஞ்ச நாள் போனதும் தூக்குவதே சிரமமாகிவிட்டது. இதனிடையே சில நாட்களுக்கு பின் அந்த உரித்த உருளைக்கிழங்குகளிலிருந்து வாசனை வர ஆரம்பித்தது. நாள் போக போக அது சகிக்க முடியாத அழுகிய நாற்றமாக வீச ஆரம்பித்தது. அவன் மூட்டையை தூக்கி கொண்டு வந்தாலே நெருங்கிய நண்பர்கள், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளைகள் எல்லோரும் அவனிடம் பேச விரும்பாமல் ஓட ஆரம்பித்தார்கள். சீடன் மீண்டும் சாமியாரிடம் வந்து, என்ன இப்படி பண்ணிவிட்டீர்கள் சுவாமி என்று கூறி நின்றான். பழிவாங்கும் குரோத உணர்வை சேகரித்து கொண்டே வந்தால் அது சுமையாகிவிடும், துர்நாற்றம் வீசும், யாரும் பக்கத்தில் வரமாட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன் என்று கூறி சாமியார் முகத்தை பார்த்தான். ஆம், உண்மைதான். ஆனால் உனது பிரச்சினைக்குரிய தீர்வாக அந்த உருளைக்கிழங்குகளை அவ்வப்போது கொட்டி அந்த கோணியை காலி செய்வது மட்டுமல்ல, கோணி பையையே தூக்கி தூர போட்டுவிட வேண்டும். அதாவது உனக்கு சுமை இல்லாமல் இருக்க வேண்டுமானால், அந்த சுமை நாற்றம் எடுக்காமல் இருக்க வேண்டுமானால், கோணியை முதலில் தூக்கி எறி. உனக்கு துன்பம் இழைத்தவர்கள் தண்டனை பெற்றே தீர்வார்கள். நீ உன் வேலையில் கவனம் செலுத்தி உன் கடமையை சரியாக செய்து வா என்றார். ஆம் நேயர்களே, நம்மிலே பல பேருக்கு இருக்கின்ற பிரச்சனைதான் இது. கைவிட வேண்டியது பழிவாங்கும் நினைப்பை மட்டுமல்ல, பழிவாங்கும் மனதையும் கூடத்தான். மறக்க வேண்டியவைகளை மறக்காமல் நினைத்திருப்பதும், மறக்க வேண்டாதவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தின் இன்றைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் என்று கூறி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
அடுத்து சங்கநாதத்தின் பிரதான நிகழ்ச்சியான இளந்தளிர். இன்று இளந்தளிரை முதலில் அலங்கரிக்க திரு கௌரி சங்கர் திவிசா தம்பதியினரின் செல்வ புதல்வி ஷன்விகா கௌரி சங்கர் ஆடிப்பிறப்பு பற்றிய சில குறிப்புகளோடு எம்முடன் இணைந்து கொள்கிறார்.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு ஷன்விகா கௌரி சங்கரின் அன்பு வணக்கங்கள். இன்று தமிழர் திருநாளாம் ஆடிப்பிறப்பு பற்றி சிறியன் அறிந்த சில விடயங்களை நேயர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இளவேனில், முதுவேனில், கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் என உலகின் தட்பவெட்பத்திற்கேற்ப காலங்களை ஆறு வகைப்படுத்தினான் பண்டை தமிழன். அக்காலங்களின் சிறப்பினை மேலும் சீர்தூக்கும் வகையில் தைப்பொங்கல், தைப்பூசம், கார்த்திகை தீபத் திருநாள், ஆடிப்பிறப்பு என பல திருநாட்களை கொண்டாடி வந்தான். இன்னும் தொடர்ந்து கொண்டாடியும் வருகிறான். மழையும் வெயிலும் தந்து பயிர் வளர்த்து நம்மை வாழ்விக்கும் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் தமிழர் பண்பாட்டு உயிர்ப்பின் திருநாளாக தைத்திருநாள் இளவேனில் காலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆடி தொடக்கம் தை வரையுள்ள காலம் பெரும்பாலும் மழைக்காலமாக காணப்படுகின்றது. அதனால் ஆடி விதை தேடி விதை என்று கூறும் பழமொழியும் நம்மிடையே வழங்கி வருகின்றது. ஆடி மாதத்தை விதைப்பு தொடங்கும் காலமாகவும் தை மாதத்தை அறுவடை முடிந்த காலமாகவும் நாம் சொல்லலாம். இதனால் தைப்பொங்கல் வரும் அளவு முக்கியத்துவத்தை ஆடிப்பிறப்பும் பெறுகின்றது. எனினும் செலவு செய்து விதைப்பு தொடங்கும் மாதத்திலும் பார்க்க அறுவடை மூலம் பெரும் பயன் பெற்று பின் வெறும் தைப்பொங்கலே விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. ஆயினும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள ஆறு மாத காலம் வெப்பம் படிப்படியாக குறைந்து குளிர்மை பெருகும் இயல்புடைய காலம். ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்று இக்காலத்தில் வீசும் காற்றிற்கு ஒரு பெருமையுண்டு. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடிப்பெனங்கட்டி கூலும் குடிக்கலாம் கொழுகட்டை தின்னெல்லாம் தோழர்களே என்ற பாடல் மூலம் நமது தங்கத்தாத்தா நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஆடிப்பிறப்பின் சிறப்பை தமிழர்களுக்கெல்லாம் அதிலும் நம்மை போன்ற சிறுவர்களுக்கு அழகாக சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு சிறப்புமிக்க ஆடிப்பிறப்பிற்கு முக்கிய அடையாளங்களாக ஆடிக்கூலும் கொழுக்கட்டையும் சிறப்பு பெறுகின்றன. ஆடி ஆவணி ஆன புரட்டாதி காடி தோய்த்த கெனப்பெனங்காயத்தை தேடி தேடி தினமும் புசிப்பர் என்ற ஆடிக்கூலின் பெருமையை அன்றைய புலவர்கள் பாடி சென்றுள்ளனர். எனவே தைப்பொங்கலும் ஆடிப்பிறப்பும் சூரியனை நன்றியோடு நினைத்து அவனுக்கு வழிபாடு செய்யும் இரு புண்ணிய காலங்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ஆடிப்பிறப்பின் அர்த்தங்களை அழகாக தந்த செல்வி சண்விகா கௌரிசங்கருக்கு நன்றிகள். அடுத்து வாரா வாரம் தவறாது முருகன் கோவிலை மறக்காது மிகவும் பக்தியுடன் கோவிலில் பேசி வருவருமான செல்வி துவாரகா. இவர் திரு குரூபரன் மற்றும் ஸ்வீட்டா தம்பதிகளின் செல்வ புதல்வி ஆவார்.
அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நான் உங்கள் முன்னால் பேச வந்த விடயம் முருகனும் தமிழும். தமிழ் எப்படி பழமையானதோ அதே போல எங்கள் தலைவன் முருகனும் பழமையானவன். தமிழில் உள்ள மிக பழமையான நூல்களை 15 கீழ்கணக்கு நூல்கள், 15 மேற்கணக்கு நூல்கள் என்று வகைப்படுத்துகிறார்கள். 15 மேற்கணக்கு நூல்கள் 10 எட்டு தொகை. அந்த 10 நூல்களில் தலையாய நூல் திருமுருகாச்சு பதை. இந்த திருமுருகாச்சு பதை வறுமையில் வாதுவோர் முருகனிடம் சென்றால் வறுமை துயர் நீங்கும், அதனால் முருகனை வழிபடுங்கள் என்று சொல்லுகிறது. இதை எழுதியவர் நக்கீரர். ஒரு மன்னருக்கு சந்தேகம் வருகிறது, பெண்களின் கூந்தல் நறுமரமாக இருக்கிறது, இந்த வாசனை இயற்கையில் வந்ததா அல்லது வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதாலா என்ற சந்தேகம். சிவன் என்ன செய்தார் என்றால் பெண்களின் கூந்தலில் இயற்கையில் வாசனை இருக்கிறது என்ற பொருள் பதம் ஒரு பாத்தை எழுதி தருமி என்ற புலவரிடம் கொடுத்து அரசு சபையில் பார்த்து சொல்லுகிறார். அந்த பாடல் மன்னருக்கு மிகவும் பிடித்து விட்டது. மன்னன் பரிசை தருமி என்ற புலவரிடம் கொடுக்க போகிற வேலை அந்த பாடலின் பொருளில் தவறு இருக்கிறது என்று சொல்லுகிறார் நக்கீரர். நக்கீரனுக்கும் சிவனுக்கும் இடையிலான வாக்குவாதத்தின் போது நக்கீரர் சொல்லுவார், இறையனாரும் எம்பெருமன் முருகவேலும் அகத்தியரும் கத்தி காத்த தமிழ் சங்கத்தில் ஒரு பிள்ளையான பாத்துக்கு பாந்தியன் பரிசு கொடுத்தால் முதலில் கவலைப்பதுபவன் நான் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட சிவன் சொல்லுவார், நக்கீராம், நான் உன் தமிழுடன் விளையாடவே நான் இங்கு வந்தேன். இங்கு எங்களுக்கு ஒன்று புலனாவது, சங்க காலத்தில் தமிழை வளர்த்தவர்கள் முருகன், சிவன், அகத்தியர். உலகில் உள்ள மொழிகள் மனிதர்களால் பேசப்படும் போது எனது தாய்மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது, அழகன் முருகனால் பேசப்பட்டது. ஒரு வயதான பாத்தி, ஒரு அறிவான பாத்தி, அவனுடைய பெயர் அவை. இவர் காத்து வழியாக மிகுந்த பசியோடு நடந்து வருகிறாள். ஒரு நாவல் மரத்தை பார்க்கிறாள். அந்த மரம் நிறைய நாவல் பழங்கள் இருந்தன. பாத்தி பசியுடனும் ஏக்கத்துடனும் யார் பறித்து தருவார்கள் என்று சுற்றும் முற்றும் பார்க்கிறாள். அந்த நாவல் மரத்தில் ஒரு சிறுவன். பாத்திக்கு அவனை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சி, தம்பி சிறிது நாவல் பழம் பறித்து போது என்று கேட்கிறாள். அதற்கு அந்த சிறுவன், பாத்தி உனக்கு சுத்த பழம் வேண்டுமா சுதாத பழம் வேண்டுமா என்று கேட்கிறான். என்னதா தம்பி, பழத்தில் கூட சுத்தது சுதாததா, எனக்கு புரியவில்லை, சுத்த பழத்தையே போது என்று சொல்லுகிறாள். சிறுவன் மரக்கிளைகளை உலுக்குகிறான். நன்கு முச்சி கனிந்த பழங்கள் விழுந்து மண்ணில் ஒத்திக் கொண்டன. பாத்தி என்ன செய்தார் தெரியுமா? பழத்தில் ஒத்திய மணலை வாயினால் ஊதினாள். அப்போது அந்த சிறுவன், பாத்தி பழம் சரியாக சுதுக்கிறதா என்றான். பாத்தி தலைக்குள் நினைத்துக் கொண்டால், நான் ஒரு தமிழ் மேதை, எனக்கு தமிழ் சொல்லி தரும் இந்த சிறுவன். நீ யாரப்பா, உன்னை பார்க்க சிறுவன் போல தெரியவில்லையே என்றாள் பாத்தி. என்னை தெரியவில்லையா, சரியாக உச்சுப்பார் என்றான். சிறுவன் முருகனாக காட்சி தருகிறான். முருகா ஞார பண்டிதா, இது என்ன விளையாட்டு என்று கேட்கிறாள். அதற்கு முருகன், அவையே, நான் உன் தமிழ் அள்ளி பருகவே இங்கு வந்தேன். முருகன் என்ற பெயர் முருகு என்ற வேறு சொல்லில் இருந்து பிறக்கிறது. மு என்றால் இச்சாசக்தி, ரூ என்றால் கிரியாசக்தி, கூ என்றால் ஞானசக்தியை குறிக்கிறது, இச்சை என்றால் ஆசைப்பது, ஒரு இலக்கினை அதைய ஆசைப்பது, கிரியா என்றால் நீ ஆசைப்பட்டதை செய், அதாவது உனது இலக்கினை அடை. ஞானம் என்றால் நீ இலக்கினை அடைந்து விட்டா என்றால் அதை உன் வசம் வைத்துக் கொள்ள தொடர்ந்து பாதுப்பது, உனது வெற்றியை தக்க வைத்துக்கொள், அறிவுடையவனாக எப்போதும் விழிப்பாக இரு என்று உணர்ந்துகிறது. நாங்கள் எல்லோரும் அம்மா வயிற்றில் பிறந்தவர்கள். ஆனால் அழகன் முருகன் ஒரு ஆணுக்கு பிறந்த பிள்ளை, எங்களுக்கு ஒரு தாய். ஆனால் முருகனுக்கு ஆறு தாய்மார்கள். ஆறு தாய்மார்களை கார்த்திகை பெண்கள் என்று கூறுவார்கள். இந்த அறுவரிடம் இருந்து ஆறு குணங்களை கற்றுக்கொண்டான் முருகன். ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த அன்பு, கருணை, இரக்கம், வீரம், அறிவு, நல்லவற்றை பாதுகாத்தல், தீயவற்றை அளித்தல் போன்ற ஆறு குணங்கள் இருக்கின்றன. இந்த ஆறு குணங்களும் உள்ள மனிதர்களே முழுமையான மனிதர்களாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறது கந்த புராணம். கந்த புராணம் ஒரு கருத்தை ஆழமாக சொல்லுகிறது. என்னவென்றால், எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சிறியவர்கள் சொல்லுவது சரியாக இருந்தால் தாபதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரணவ மந்திரத்தின் பொருளை எனக்கு சொல்லு என்று சிவன் கேட்ட போது, சிவனுக்கு முருகன் குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தின் புரிலை சொல்லி கொடுக்கிறார். அதை சிவனும் பதித்து அதன் பதி நடந்து கொள்கிறார். திருவள்ளுவர் சொல்லுவார், என்னஞ்சி கொஞ்சாருக்கு உய்வுந்தா உய்வில்லை, செய்ஞ்சி கொஞ்ச மகர்க்கு. முருகன் சிவனின் மகன், சூரபத்மன் முருகனை பல்ல முளையாத சிறுவன் என்று எல்லை நகையாதுகிறார். சிவனால் சூரன் அடைந்த நன்மைகளை மறந்து முருகனுடன் போர் தொடுக்கிறார். இறுதியில் சூரன் இறந்து போகிறான். நஞ்சி மறக்க கூடாது என்று சொல்லுகிறது கந்த புராணம். முத்தமிழுக்கும் முருகனுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது. சிவரும் முருகனும் எங்கள் உயிர் கடவுளர்கள். சிவரும் முருகனும் எங்கு எந்த மொழியிலே பேசிக் கொண்டார்கள்? தமிழில் தான் பேசிக் கொண்டார்கள். சும்மா சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அருணகிரிநாதர் திருப்புகள் சொல்லுகிறார், கொஞ்சை சதையார்க்கு ஒஞ்சை தெரியா கொஞ்சி தமிழை பகிர்வோனே. அடுத்து இன்னொரு திருப்புகளில் சிவரே நிகர் பொதியவரை முறைவனக மகிழ இருசவி குளிரா இனிய தமிழ் பகர்வோனே. சுந்தரனுக்கும் சிவனுக்கும் ஒரு வழக்கு. வாக்குவாதத்தின் போது சிவரை பார்த்து உனக்கு பித்து பிடித்து விட்டது என்று சொல்லிவிட்டார் சுந்தரர். இவர் கடவுள் என்று உணர்ந்த தருணத்தில் சிவன் கேட்பார், என்னை பாது பித்தா என்று பாது சொச்சமிலால் பாது என்று கேட்கிறார். அவரும் பித்தா பிறை சூதி பெருமானே என்று பாதுகிறார். சொச்சமிலால் பாது என்று சுந்தரனை வேண்டி நின்ற நெச்சிக்கண் ஈசனது நேயர் விருப்பம் எது? தமிழ்தானே. எங்கள் முருகனை வழிபடுவோம், எங்கள் தமிழ் வாழ வழி விடுவோம் என்று கூறி எனது பேச்சை முடிக்கிறேன். நன்றி. அன் புதன் துவாரக குருபர.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம்தமிழுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், ஆக்லாந்து.
லங்கா ரமேட், இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான விசேட சேவைகள். குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பண பரிமாற்றல் சேவைகள், உலகெங்கிலும் எப்பாகத்தில் இருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 0274649440. லங்கா ரெமேட், இலக்கம் 541 வி சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாத வானொலி. தொடர்வது ஆடிப்பிறப்பு பற்றிய சிறு தகவலை தருவதற்காக வைத்திய கலாநிதி ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் ஐயா.
ஆடிப்பிறப்பு இன்றைய நன்னாளில், அதாவது ஆடி மாத முதல் நாளில் சங்கநாத நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மத்திய தமிழ் பண்டிகையின் போல், உதாரணமாக தைப்பொங்கல், தமிழ் வருட பிறப்பு, தீபாவளி ஆகியவற்றுடன் ஆடிப்பிறப்பு முன்பு ஆடம்பரமாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஆடி மாதத்தில் இதைவிட முக்கியமாக ஆடி அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கின்றோம். விசேஷமாக பிதாவளி பிதிர் சமர்ப்பணம் செய்தல், பிண்டம் போட்டு இறந்தவர்களுக்கு அதன் கடனை தீர்ப்பார்கள். இதேபோன்று ஆடிப்பூரம் விசேடமான தினமாக வழிபாடு செய்வர். காலப்போக்கில் ஆடிப்பிறப்புக்கு மக்கள் அதிகம் முக்கியம் கொடுக்கவில்லை போல் தோன்றுகின்றது. இவ்விழா ஆனது முக்கியமாக தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் எங்கெல்லாம் தமிழ் பேசும் இனம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுகின்றது. ஆடிப்பிறப்பு என்பது எல்லா வருடமும் உத்தராயணம் காலம் முடிந்து தட்சியான காலம் தொடங்கும் போது வருகின்றது. உத்தராயணம் தை முதல் ஆடி தொடக்கம் வரை உள்ள காலப்பகுதி. ஜூலை மாதம் நடுப்பகுதியில் ஆடி பிறக்கின்றது. தமிழ்நாட்டில் ஆடிப்பிறப்பை ஆடிப்பெருக்கு அல்லது 18 பெருக்கு என்றும் அழைப்பர். எங்கள் சிறு பிராயத்தில் நாங்கள் கண்ட ஆடிப்பிறப்பும் இப்போதைய ஆடிப்பிறப்பும் அதிக மாற்றங்களை தழுவியுள்ளன. இப்போதும் நவாலி சோமசுந்தர புலவரின் பாட்டு எங்கள் காதுகளில் ஒலிக்கின்றன. ஒரு கணம் இப்பாட்டையும் உங்களுக்கு நினைவில் தருகின்றேன். ஆடிப்பிறப்பு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பெணங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. இப்போதெல்லாம் விடுமுறையை காண முடிவதில்லை. இதுவும் ஒரு காரணம், மக்கள் இவ்விழாவை சிறப்பாக கொண்டாட முடிவதில்லை. எங்களின் ஒவ்வொரு விழாவும் ஆழ்ந்த கருத்து அடிப்படையில் தான் உருவாகின. உதாரணமாக தைப்பொங்கல் விழா சூரியனுக்கு புதிதாக அறுவடை செய்த நெல்லை அரிசியாக்கி அமுதமாக்கி படைப்போம். அதேபோல் நீரை தேவியின் வழிபாடு செய்வதற்காகவே உருவானதுதான் இந்த ஆடிப்பிறப்பு. மன்சூன் காலத்தில் நீரின் நிலைகள் உயர்கின்றன. ஏரிகள், குளங்கள், ஆறுகள் நிரம்பி வழிகின்றன. எனவே விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆடிப்பிறப்பு. இக்காலங்களில் விவசாயிகள் தானியங்களை விதைப்பார்கள், நாற்று நடுவார்கள். இதேபோன்று குறுகிய கால பயிரை செய்வதற்கும் உகந்த காலநிலை. இலங்கையிலும் பார்க்க இந்தியாவில் பலவிதமான விளம்பரங்களை பொருட்களுக்கு கொடுத்து மலிவான விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்வார்கள். நீங்கள் அடிக்கடி விளம்பரங்களை கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆடிக்கழிவு, ஆடித்தள்ளுபடி என்பவற்றை. ஆடிப்பிறப்பை பற்றி இதுவரை கூறிவிட்டு நாவுக்கு ருசியான ஆடிக்கூளை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். இல்லத்தரசிகளுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் வீடுகளில் மாலை நேரமாவது இவ்வரிய கூளை சமைத்து குடும்பத்துடன் ஒன்றாக கூடி சுவையுங்கள். கொழுக்கட்டையுடன் தேவையான முக்கிய பொருட்கள் நான் உங்களுக்கு குறிப்பாக தருகின்றேன். பச்சை அரிசிமா, சிவப்பு உளுந்துமா, வறுத்தது, பெனங்கட்டி அல்லது சர்க்கரை, தேங்காய் சொட்டு சிறிய துண்டுகளாக்கி நெய்யில் வதக்கியது, மிளகு சீரம் வறுத்து பவுடர் ஆக்கியது, பாசிப்பயிறு வறுத்து எடுத்தது, தேங்காய்பால் முதலாம்பால் இரண்டாம்பால், ஏலக்காய் சீனியுடன் பவுடர் ஆக்கியது, மிகச்சிறிய அளவு உப்பு. மிக்க நன்றி. ஆடிப்பிறப்பை பற்றிய கூறிய சிறிய விளக்கங்கள் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். வணக்கம் நேயர்களே.
இனி சமூக அறிவித்தல்கள்.
நியூசிலாந்தில் நூல் வெளியீட்டு விழா. திரு ஷன் வேலுப்பிள்ளை அவர்களின் தலைமையில் ஐங்கரன் விக்னேஸ்வராவின் 6 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெறும் நாள் ஆகஸ்ட் மாதம் 31 திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி. இடம் மவுண்ட் ரஸ்கில் வோர் மெமோரியல் ஹால். இலக்கம் 13 மே ரோட், மவுண்ட் ரஸ்கில், ஓக்லண்ட் 10041. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
அனுபவம் புதுமை கலை மாலை நவரச பொழுதுபோக்கு மாலை திருமுருகன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக திருப்பணியை முன்னிட்டு நியூசிலாந்து திருக்கோயில் திருப்பணி சபையால் நடாத்தப்படவிருக்கும் பிரமாண்டமான கலை மாலை முத்தமிழும் கலந்த அனுபவம் புதுமை கலை நிகழ்ச்சி மறந்து விடாதீர்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் 9 திகதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு எலசினி இலக்கம் 55 எவஸ்டின் மைக்கோல் பார்க் பாடசாலை மண்டபத்தில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தயாராகிறார்கள் எம் கலைஞர்கள். குறிப்பாக உங்கள் இருக்கைகளை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் திரு அரவிந்தகுமார் 0211-594-499, திரு சுரேன் 0211-952-47 மற்றும் திரு நவநீதன் 0723-78-948. பதிவுகளுக்கு முந்துங்கள். சரியாக மாலை 5:45 மணிக்கு இருக்கைகளை கைப்பற்றுங்கள். நீங்கள் மனமுவந்து வழங்கும் நன்கொடைகளுக்கு நன்றி.
நன்றி நேர்களே. இத்துடன் இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றது. இதுவரையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளில் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என நம்பிக்கையுடன் மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜெரித் ஆப்.
Your language, your interests, your community on planetaudio.org.nz.
உள்ளூர் நிகழ்விலிருந்து வெளியூர் நிகழ்வுகள் வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்காக கொண்டு சேர்க்கிறது உங்க மெலிசை எஃப்எம் 104.6. இந்த நிகழ்ச்சியில நாங்க வார வாரம் கரெக்டா 9 to 9:30 உங்க வீடு தேடி வந்து உங்களை தொந்தரவு பண்ணிடுவோம். நம்ம ஆக்லால நடக்கிற விஷயம் மட்டும் இல்லாம இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாம புது